Honorable Nalin Bandara Jayamaga, 9 minutes you.
Garu Mola Suda Sababatumani, Mamitane, Tamadavat, Ostaka, Ochankipa, Katarani, and Abim and Saturino, DSM Sangordano Pai Marga, Jatan, the Ramatan set at Panat Kerupatak Samando, Eva Gamer, Apisisi Apiamatian, Sepatin Katakanakota, May Pasku Rida Sidunu, Sidum Sidula, and Masia Gato Latino, Apirata, Yamkisi with the Akarmana Latina Ostaka. අපිට අපේ අමාත්‍යාංශයේ විදිහට අපිට පුළුවන් වෙලා තියෙනවා මේ දක්වා සිදුවෙමින් පැවතුණු ආයෝජන කිසිවක් ඇනහිටින් නැතුව නතර වෙන්නේ නැතුව ඉදිරියට array යන්න. ඒක මම හිතනවා අපි ලබාගත්තු ජයග්‍රහණයක් විදිහට. අපේ අමාත්‍යාංශයේ අමාත්‍යවරයා විදිහට මලික් සමරේ කැමැත්තුමා, අපේ ආයෝජන මණ්ඩලයේ සභාපතිතුමා, අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමියා ඇතුළු සියලුම කාර්ය මණ්ඩල. අපි මේ ආයෝජකයන්ට අවශ්‍ය ශක්තිය ලබා දීලා, ඔවුන්ට අවශ්‍ය ධෛර්යය ලබා දීලා, ඔවුන්ව ශක්තිමත් කරගෙන ඉස්සරහට array යන්න පුළුවන් වෙලා තියෙනවා. අපි තාම මෑතක පටන් ගත්තු හම්බන්තොට තෙල් පිරිපාදුව, ඒ වගේම හම්බන්තොට සිමෙන්ති කර්මාන්ත ශාලාව, දැන් ඕන කෙනෙකුට ගිහිල්ලා බලන්න පුළුවන්. ඉතාලම කඩිනමින් මේ සංවර්ධන කටයුතු සිදු වෙලා යනවා. ඒක එකක්වත් නතර වුණේ නැහැ. ඒක අපි ලබාගත්තු ජයග්‍රහණයක්. ඒ ආයෝජක කෙනෙක් කෙනෙක්වත් අධෛර්යමත් නොකර ඔවුන්ට අවශ්‍ය ශක්තිය ලබා දීලා ඔවුන් ඉදිරියට array යන්න පුළුවන් වුණා. ඒ විතරක් නෙමෙයි මේ එළඹෙන සතියේ අපේ රටේ එතෙක් මෙතෙක් සිදුණු දෙවන්තම ආයෝජනයක් ත්‍රිකුණාමල ප්‍රදේශයේ ඩොලර් බිලියන් 1ක වානේ කර්මාන්ත ශාලාවක් අපනයනය ඉලක්ක කරගත්තු ඉදිරියට අවශ්‍ය කැබිනට් පත්‍රිකාව අපේ අමාත්‍යතුමා ඉදිරිපත් කරන්න නියමිතයි. මොකද මේ භූමියේ ඉඩම් වරාය අධිකාරියට ඉඩම් ඒවා අත්පත් කර ගැනීම සඳහා අවශ්‍ය කැබිනට් පත්‍රිකාව. ඒ නිසා මේ සිදු ආයෝජකෙක් මේ ප්‍රහාරයත් එක්ක අපි ලංකාව අතහැරලා යනවා. එහෙම නැත්නම් ලංකාවට ආයෝජන කරන්නේ නැහැ කියලා පසුබට වෙන தත්වෙටපත් වෙන්නේ නැතුව අපිට රැක ගන්න පුළුවන් වුණා. මම හිතන්නේ ඒක අපි ලබාගත්තු ජයග්‍රහණයක් විදිහට අපි විශ්වාස කරනවා. ඒ නිසා අපි මේ වැටුණු තැනින් කොහොමද නැගිටින්නේ? මෙතනින් ඉස්සරහට කොහොමද යන්නේ කියන ඉලක්කය සහිතව කටයුතු කරන්න ඕන. විශේෂයෙන් අපි දන්නවා අපි වන්දිතුමාල කිව්වා වගේ අපි සංචාර කර්මාන්තයේ දරුණුම පහර වැදිලා තියෙනවා. මොකද සංචාරක වෙන්න ඕන. ඒ කර්මාන්තය ශක්තිමත් වෙන්න ඕන සංචාරක වෙන්න ඕන. හැබැයි රජයක් විදිහට ඔවුන්ට දෙන පුළ උපරිම සහන දෙනවා. දැන් ලක්ෂ්මණ ඥාපාර වර්ධන මැතිතුමා කිව්වා මම අදත් මුදල් අමාත්‍යාංශයට ගිහිල්ලා ගියේ අපි වර්කින් කැපිටල් එක දෙනවා 75%ක් ඒ පොලියෙන් රජය දරනවා 75%ක් පොලියෙන් රජය දරනවා අවුරුදු දෙකක ග්‍රේස් පීරියඩ් එකක් දීලා ඔවුන්ට අවශ්‍ය වර්කින් කැපිටල් එක මිලියන 750 දක්වා දෙන්න අවශ්‍ය කටයුතු කරනවා ඒ විදිහට සංචාර කර්මාන්තයේ නැවත නගා සිටවන්න ඒ වගේම ඉතාම කෙටි කාලයක් ඇතුළත රටට සංචාරකයන් ගෙනීමට අවශ්‍ය වැඩපිළිවෙල විශේෂයෙන් සංචාරක අමාත්‍යාංශ සහ අනෙකුත් අමාත්‍යාංශ මුදල් අමාත්‍යාංශ ඇතුළු මෑ එකතු වෙලා කටයුතු කරමින් යනවා. ඒ නිසා අපි එකම ශේෂ්ත්‍රයකටවත් මේ සිදුවීමත් එක්ක ඒ බලපෑම වෙන්න ඉඩ තියන්න එක අවම කරන්න තවන්න අවශ්‍ය කටයුතු කරමින් යන්නේ. ඒ වගේම විශේෂයෙන් මතක් කරන්න ඕන පසුගිය 21 වෙනිදා සැප්තැම්බර් අපේ අප්‍රේල් 21 වෙනිදා මැයි 21 වෙනිදා සිදුණු ප්‍රහාරයත් එක්ක අප්‍රේල් 21 වෙච්ච ප්‍රහාරයත් එක්ක නැවත මේ මැයි මාසේ 12 වෙනිදා සහ 13 වෙනිදා සිදුණු ඒ අවාසනන්ත සිදුවීම අපි ඉතාම තරයේ හෙලා දකිනවා. ඒක නොවිය යුත්තක්. විශේෂයෙන්ම මගේ ප්‍රදේශයේ මේ සිදුවීම් සම්බන්ධ සිදුවීම් වුණා. අප්‍රේල් මැයි 12 වෙනිදා රාත්‍රියේ මගේ බිංගිරිය ආසනේ කිනියම මුස්ලිම් දේවස්ථාන 4කට ප්‍රහාරය එල්ල වුණා. ඒකට ආසන්නම හේතුව බවට පත් වුණේ ඒ ප්‍රදේශයේ තියෙන වැවක් විශාල වැවක් කිනියම වැව. මේ වැවේ සැකයක් තිබුණා යම් කිසි ආයුධ මොනවා හරි හංගලා තියනවා කියලා. ඊට පස්සේ අපි නාවික හමුදාව ගෙනල්ලා දවස් 3ක් ඒ කිමිදු කරුවා යොදාගෙන ඒ වැව සම්පූර්ණ පරීක්ෂාවට ලක් කරා. කිසිදු දෙයක් හමු වුණේ නැහැ. හැබැයි මේ සිදුවුණු 12 වෙනිදා දවල් කාලේ මේ නාන මංකඩක දිවිලා පතරම් ප්‍රමාණයක් හම් වෙනවා. මේක තමයි ආසන්නම සිදුවීම. විශාල සැකයක් අපිට. මොකද නාවික හමුදාවට හම්බුන් නැති පතරම් එක පාටම ඊට පහවදාට මේ නාන මංකඩක වගේ ප්‍රසිද්ධ තැනක අහුවෙන්න කවුද පතරම් දැම්මේ කියලා. මේ සිදුවීමත් එක්ක තමයි ජනතාව අතරට එකතු වෙලා ඒ ජනතාව අවසාන වශයෙන් එදා රාත්‍රියේ ඒ ආසන්නව තියෙන මුස්ලිම් දේවස්ථාන 4කට ප්‍රහාර එල්ල කරනවා. ඉතින් මේක නොවිය යුත්තක්. අපිට තියෙන බරපතල සැකේ කවුද මේවා සංවිධානාත්මක කරන්නේ? මොකද කිසිසේත්ම නාවික හමුදාවට අහුවෙන්නේ නැතුව එතන පතරම් තොගයක් තියෙන විදියක් නැහැ. මේක සංවිධානාත්මකයේ සිද්ධියෙන් පස්සේ මේක මේ ප්‍රදේශයේ අවුලන්න කරපු සංවිධානාත්මක කටයුත්තක් ඉදිරිය අපි බරපතලව ඒ සැකේ දකිනවා. ඒකට තුඩු දුන්න හේතුවත් එක්ක ඊට පහවදාට යම් කිසිදක් පිරිසක් අත්අරංගුවට ගන්නවා. ඒ අත්අරංගුවට ගත්ත පිරිස සමග තවත් විශාල පිරිසක් හෙට්ටිපොළ ප්‍රදේශයට එකතු වෙනවා. එතකොට අපිට එතනින් මේක නතර කරගන්න තිබුණු අවස්ථාව අවාසනාවන්ත විදිහට වැළකීලා මේක තවත් අර්බුදයක් බවට පත් වෙනවා. මේවා පස් පිටිපස්සේ හිටියේ කවුද කියන කාරණේ පහුගිය කාලේ නොයෙක් නොයෙක් ස්ථානවලින් කියවුණා. මේ සිද්ධියත් එක්ක හෙට්ටිපොළ විශාල විවසනයක් වෙනවා. දැන් මගේ බිංගිරි ආසනේ කිනියම් පල්ලි හතරට අමතරව මේ පහුදා තවත් පල්ලියක් කඩනවා. හැබැයි එකම දේපළ හානියක්වත් මගේ ආසනේ සිදු නොවුණත් පහුදාට හෙට්ටිපොළ පඬුවස්නෝල ආසනේ මඩිගේ වේදියාවල පල්ලි දෙකයි කුවක්ගහ ඇහැටුමුල්ලේ පල්ලි දෙකයි අනුක්කරේ පල්ලි දෙකයි කොටම්පිටියේ පල්ලියයි හෙට්ටිපොළ නගරයේ පල්ලියයි ඇතුළු තවත් පල්ලි කිහිපයක් ඇතුළු පල්ලි 10කට අසන ප්‍රමාණයක් කඩනවා. ඒ වගේම නිවාස 85ක් විනාශ වෙනවා. ඒ වගේම ව්‍යාපාරික ස්ථාන 96ක් විනාශ වෙනවා. ඒ වගේ විශාල විවසනයක් බවට පත් වෙනවා මේ සිදුවීම. ඒ නිසා අපි විශේෂයෙන් මම සිංහල බෞද්ධයෙක් විදියට සිංහල බෞද්ධයෙක් විදියට මම කනගාටුනවා මේ
සිද්ධිය. කරු අමදිතුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
බොහොම ස්තුතියි. ඒ නිසා මේක නොවිය යුත්තක්. අපි කනගාටුනවා අපිට රජයක් විදියට මේක මර්ධනය පාලනය කරගන්න නොහැකි වීම ගැන. මොකද ප්‍රදේශයේ බහුතරයක් ඉන්න සිංහල බෞද්ධ ජනතාව අපි අප්‍රේල් 21 වෙනිදා සිද්ධිය පාලනය කරගන්න පුළුවන් වුණා. අපි කනගාටු වෙනවා විශාල ප්‍රමාණයක් කතෝලික බැතිමතුන් නැති වුණා. ඒ වගේම අපි සතුටු වෙනවා වෙල්කම් රංජිත් කාදිනල්තුමා මූලිකත්වය අරගෙන එතනින් එහාට ඒ වෛරය නතර කරගන්න පුළුවන් වුණා. අපි බුදුරජාණන් වහන්සේ කියලා දෙනවා නැහි වේරාණේ වේරාණී කියලා. වෛරෙන් වෛරය නොසංසිදේ, අවෛරෙන් වෛරය සංසිදේ කියලා. ඒකට ආදර්ශයක් දුන්නා අපේ කතෝලික බිෂොප්තුමා කාදිනල්තුමා. හැබැයි අපිට බැරි වුණා බෞද්ධයෝ විදියට මේ ප්‍රදේශයේ වෛරය පැතිරවීම නවත්තන්න. ඒක මම කනගාටුනවා බෞද්ධෙක් විදියට. හැබැයි අපි ඒ වගේම ඔයාලා බලනවා මේවා සම්බන්ධව මේ පිටිපස්සේ හිටපු පුද්ගලයෝ කවුද කියලා. මේවා තුලින් දේශපාලන වාසි ගන්න උත්සාහ කරන පිරිසක් හිටියා. මේවා තුලින් තවන්ගේ දේශපාලනය කරන්න සූදානම් පිරිසක් හිටියා. මම නිසා පැහැදිලිවම ශ්‍රී ලංකා පොලිසියට ත්‍රිවිධ හමුදාවට බුද්ධ්‍යාංශවලට කියනවා මේ පිටිපස්සේ හිටපු පුද්ගලයෝ හෙලි කරන්න ඕන අපි. මේවා ඇවිල්ුවේ කවුද? මේවට පිටිපස්සේ ඉඳන් පිදුරු දැම්මේ කවුද? ගිහිල්ලා නාමල් කුමාර ගිහිල්ලා හෙට්ටිපොළ නගරයෙන් මතුවෙන්නේ කොහොමද? ඔහුට ඩිපෙන්ඩර් දුන්නා කියනවා. ඔහු සමග දේශපාලන සම්බන්ධකම් පිළිබඳව කතා වෙනවා. ඒ නිසා පැහැදිලිව මේ පරීක්ෂණ වාර්තාවක් අපිට පාර්ලිමේන්තුවට ඉදිරිපත් කරන්න ඕන. මොකද එහෙම නැත්නම් ඉදිරියේදීවත් මේ වගේ සිදුවීමක් අපිට වළක්ව ගන්න බැරි වෙනවා. ඉදිරියේවත් මොකද මුස්ලිම් ජනතාව අපි දන්නවා බොහොම සහෝදරව මේ ප්‍රදේශයේ ජනතාවත් එක්ක හිටියේ. අපේ ප්‍රදේශවල මුස්ලිම් කුඩා කුඩා ගම්මාන තියෙන මේ කුඩා කුඩා ගම්මාන වලින් මුස්ලිම් ජනතාව බොහොම කුළුපකව හිටියේ. දානෙට එනවා සිංහල ජනතාවගේ පන්සලේ උත්සවයට එනවා දන්සලට එනවා මුස්ලිම් ජනතාවේ කරදරයට සිංහල ජනතාව යනවා. ඒ විදිහට ගමේ විශාල සමගයක් තිබුණා මුස්ලිම් ජනතාවත් එක්ක. ඔහු මුස්ලිම් කියලා අපිට කියන්න බැරි
විදිහට. මොකද එතුමා කාලය අවසන්.
තව විනාඩියක් දෙන්න. බොහොම සමගියෙන් හිටියේ. ඉතින් සමගිය නැති කරන්න හේතු වුණා මේ සිදුවීම. ඒ නිසා මම විශ්වාස කරනවා අපි මේ සම්බන්ධව දැඩිව කටයුතු කරොත් දැඩිව තීන්දුවක් කරොත් කවුද මෙයාට මූලිකත්වය දුන්නේ කියලා කටයුතු කරලා හෙව්වොත් තමයි අපිට ඉදිරියේදී මේ වගේ සිදුවීමක් සිදු වෙන එක නවත්තන්න පුළුවන් වෙන්නේ. ඒ නිසා මම ඒ සම්බන්ධව ඒ මතක් කිරීමත් කරමින් නැවත මේ වගේ සිදුවීම් අපරට තුළ ඇති නොවෙන්න මෙතනින් පස්සෙවත් අපි දේශපාලඥයෝ දෙපැත්තටලා කුලල් කා ගන්න නැතුව එහාට ඇඟිල්ල දික් කරන්නේ මෙහාට ඇඟිල්ල නැතුව එක පැත්තට එක තැන හිටගෙන කටයුතු කරොත් අපි දැක්කා අපිට සුනාමිය ආපු වෙලාවේ අපි විපක්ෂයේ ඉඳගෙන අපේ නායකතුමාලා එකට හිටගෙන කටයුතු කරා දේශපාලන වාසි ගන්න කටයුතු කරුවේ නැහැ. ජනාධිපති අපේක්ෂකයෝ පිළිබඳව ප්‍රකාශ කරන්න ගියේ නැහැ මේ මේ වගේ අවස්ථාවක. අපි දැක්කා මේ සිදුවීමත් එක්ක සමහරු ජනාධිපතිවරයන් සිහින මැව්වා. මේකේ දේශපාලන වාසිය ගන්න
නැතුව
මේ දේශපාලනය කරන්න නැතුව මට තත්පරයක් දෙන්න. එහෙම දේශපාලනය කරන අවස්ථාවක් නෙමෙයි. මේක රට කියලා හිතලා තීන්දුව ගන්න කට අවස්ථාවක්. මෙතන දේශපාලනයක් වෙන්න බෑ මේ වගේ අවස්ථාවක. මේ වගේ වීසනයක් වුණාම පක්ෂ වැඩක් නැහැ. පාට වැඩක් නැහැ. තමගේ රට රට තමයි ඉස්සරහට අරගෙන යන්න ඕනේ. ඒ රට ඉස්සරහට තමයි තීන්දුව తీරන ගන්න ඕනේ. ඒ නිසා පසුගිය සිදුවීමුත් එක්ක දේශපාලනය කරපු අයටත් අපි අපේ කනගාටුව අපේ විරෝධය පළ කරමින් අවස්ථාව ලබා දීම සම්බන්ධව ඔබතුමාට ස්තුතිවන්ත වෙමින් නවතින බව ස්තුතියි.
ගෞරව අණ්ණාමලයි නඩේස සිවසක්ති 6 නිමිඩංගු.
இன்றைய விவாதத்தில் எனக்கும் உரையாற்றுவதற்கு நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இன்றைய இந்த விவாத தலைப்புக்கு செல்வதற்கு முன்பாக கடந்த உயிர்த்த ஞாயிறு தினத்தண்டு ISIS தீவிரவாதிகளால் தற்கொலைப்படை தாக்குதலிலே உயிர் நீத்த அனைத்து பொதுமக்களுக்கும் வெளிநாட்டு பிரஜைகளுக்கும் என்னுடைய சார்பிலும் எங்களுடைய மக்களுடைய சார்பிலும் நாங்கள் ஆழ்ந்த இரங்கலையும் கவலையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த தாக்குதலை நடாத்தியவர்கள் மீது அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், எதிர்காலத்திலே இப்படியான தீவிரவாத தாக்குதல் நடக்காமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, உண்மையிலே இந்த தாக்குதல் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் அமெரிக்காவில் இருந்தும் இந்தியாவில் இருந்தும் சவுதி அரேபியாவில் இருந்தும் அதே மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய உளவுத்துறை மூலமும் அரசாங்கத்துக்கு உரிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றும் ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் உரிய கவனம் எடுத்து இதை தடுக்க தவறியது வந்து இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டிருக்கிற அத்தனை பொதுமக்களுக்கும் இந்த அரசாங்கம் அதற்கான முழு பொறுப்பை மேற்க வேண்டும். விசேஷமாக ஜனாதிபதி பிரதமர் அவர்கள் இந்த தாக்குதலில் படுகொலை செய்யப்பட்டவர்களுடைய முழு பொறுப்பையும் இந்த அரசாங்கம் ஏற்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, அடுத்ததாக இந்த தாக்குதலை தொடர்ந்து வடக்கிலேயும் கிழக்கிலேயும் தெற்கிலேயும் மீண்டும் அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த அவசரகால சட்டம் பிரகடனப்படுத்தப்பட்டு அரசாங்கம் இந்த ஒரு மாத காலத்துக்குள்ளே 80 பேரிலே 79 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறது. ராணுவ தளபதி அறிவித்திருக்கிறார் இனி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காது என்று. ஆகவே இந்த பாதுகாப்பு வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய வீதிகளில் இருக்கக்கூடிய இந்த சோதனை சாவடிகளில் இருக்கக்கூடிய கெடுபிடிகளை அரசாங்கம் தளர்த்த வேண்டும். குறிப்பாக இந்த குண்டு தாக்கல் நடைபெற்றது மட்டக்களப்பிலையும் கொழும்புலையும், ஆனால் தற்சமயம் வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் வடக்கில் தான் இந்த ISIS தீவிரவாதிகள் ஏதோ திட்டமிட்டு நீண்டகாலம் தாக்குதல் நடாத்திய போல் பாதுகாப்பு கெடுபிடி அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. வீதியில் செல்கின்றவர்கள் 3 நிமிடம் 5 நிமிடத்துக்கு ஒரு இடத்திலே இறங்கி ஏற வேண்டிய நிலைமைகள் இருக்கிறது. ஆகவே அரசாங்கம் அடுத்த ஒரு ஜனாதிபதி தேர்தல் ஒன்று வரும் வரைக்கும் வடகிழக்கிலே இந்த ஒரு ராணுவ ஆட்சி இருக்கிற மாதிரி ஒரு பதட்டமான நிலைமையை வச்சிருக்கிறதுக்கு நீங்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகின்றீர்கள். ஆகவே இந்த பதட்டமான நிலையிலிருந்து மீண்டும் ஒரு ராணுவ ஆட்சி இருக்கிற ஒரு தோற்றப்பாட்டை நீக்கி வடக்கிலும் கிழக்கிலும் இந்த மக்களுக்கு ஒரு சுதந்திரமான போக்குவரத்து வசதிகளுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதை கூறிக்கொண்டு, இந்த தாக்குதலுக்கு பிற்பாடு இந்த நாட்டினுடைய சுற்றுலாத்துறை மிக மோசமான அளவு வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. கடந்த 30-35 வருட காலமாக இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக, அதாவது தமிழீழ விடுதலை புலிகளுடைய போராட்ட காரணமாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியவில்லை. ஆகவே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவரப்பட்டால் இந்த நாடு பொருளாதார ரீதியாக பாரியளவிலே அபிவிருத்தியை காண முடியும் என்று கூறியவர்கள் நீங்கள், இன்றைக்கு இந்த யுத்தம் நிறைவடைந்து 10 வருட காலமாகின்றது. இந்த 10 வருட காலத்திலே ஒரு காத்திரமான அளவுக்கு வடக்கு
2 நிமிடங்கள் இருக்கு,
தெற்கிலையும் என்ன மாதிரியான அபிவிருத்தியை நீங்கள் மேற்கொண்டீர்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்க விரும்புகின்றேன். அதே மாதிரி இந்த நடைபெற்று முடிஞ்ச இந்த தாக்குதல் தொடர்பாக முக்கியமாக அமைச்சர் ரிஷாட் பதியுதீன் உட்பட வட கிழக்கு மாகாண ஆளுநர், அதே மாதிரி இங்கே இன்னும் ஒரு ஆளுநர் உட்பட இவர்களுக்கு மேல் பரவலான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகிறது. இவர்களுக்கு மேல் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெறுகிறது. ஆகவே இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் பெறுவதற்கு முன்பாக ஜனாதிபதியும் பிரதமரும் இந்த ஆளுநர்களோடையும் அமைச்சர்களுடைய இந்த பதவிகளை முதலாவது இடைநிறுத்தி இவர்கள் உரிய முறையில் இவர்கள் விசாரிக்கப்பட வேண்டும். ஒன்று போலீஸ் இருக்கிறது, நீதித்துறை இருக்கிறது, இவர்கள் இந்த தாக்குதலோடு தொடர்பு பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை உரிய முறையிலே ஒரு இவர்களுடைய பதவி நிலைகளை இடைநிறுத்தி விசாரணை செய்யாமல் வெறுமனவே இந்த அமைச்சர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவது என்பது இது ஒரு கண்துடைப்பானது. ஏனென்றால் ஜனாதிபதியை பொறுத்தவரையிலே அவர் தன்னுடைய 2 ஆளுநர்களை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது, பிரதம மந்திரியை பொறுத்தவரையில் அமைச்சரை பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே ஜனாதிபதியும் பிரதமர் அவர்களும் இந்த தாக்குதல் தொடர்பான முன்னெச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டும் அதிலேயும் எந்தவிதமான கவனத்தையும் செலுத்தாதது மட்டுமல்லாமல் மீண்டும் நம்பிக்கையில்லா தீர்மானம் என்ற ஒரு போலியான ஒரு நாடகம் ஒன்று இங்கே நடைபெற இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையில்லா தீர்மானம் பெறுவதற்கு முன்பாக இந்த அமைச்சர் ஆளுநர்களுடைய அவர்களுடைய பதவிகள் அதிகாரங்களை நிறுத்தப்பட்டு உரிய முறையில் விசாரணை நடத்தப்பட்டு இதோ இந்த பயங்கரவாத நடவடிக்கையோடு இவர்கள் தொடர்பு பட்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை இந்த நாட்டு மக்களுக்கும் எல்லோருக்குமே அதை தெரியப்படுத்திவிட்டு அதுக்கு பிறகு நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வரதை பற்றி நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாமலேயே அதுக்கு முன்பாக பிரதம மந்திரி அவர்கள் அமைச்சர் அவர்களை பதவி நீக்க
வேண்டும்
பதவி நீக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே அவரை தொடர்ந்து பதவியில் இருக்கலாம் என்று பிரதமர் யோசிக்கிறார். அதே மாதிரி கிழக்கு மாகாணத்தினுடைய ஏனைய ஆளுநர்களையும் ஜனாதிபதி யோசிக்கிறார். அவர்களையும் தொடர்ந்து பதவியில் வைத்திருக்க முடியும் என்று. ஆகவே உங்களுடைய அரசியல் நோக்கத்துக்காக நீங்கள் யாரையும் நீங்கள் விரும்பினால் பதவியில் வச்சிருப்பீங்க, யாரையும் நீப்பீங்க. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய ஐக்கிய தேசிய கட்சியினுடைய அமைச்சர் ஒருவர் பிரபாகரனை பற்றி பேசினதுக்காக அவருடைய பதவி பறிக்கப்பட்டு அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு நீதிமன்றம் சென்றார். ஆனால் அதே மாதிரி இந்த இன்னும் ஒரு அமைச்சர் மேல குற்றச்சாட்டு சொல்லும் போது இந்த அரசாங்கம் இந்த பிரதமர் அவருக்கு எதிராக எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் பாரபட்சமாக நடக்கின்றீர்கள். ஆகவே ஒட்டுமொத்தமாக முஸ்லீம் மக்களுக்கு மேல நடத்தப்பட்ட வன்முறையாக இருக்கலாம் அல்லது ஐஎஸ்ஐஎஸ் தாக்குதல் மூலம் நடத்தப்பட்ட வன்முறையாக இருக்கலாம், இது இரண்டுமே இந்த நாட்டினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி பிரதமர் உங்களுடைய திட்டமிட்ட நடவடிக்கை மூலம்தான் இந்த ரெண்டு சம்பவங்களும் நடைபெற்றது. ஆகவே இந்த அரசாங்கத்துக்கு பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றவர்களும் இந்த ரெண்டு சம்பவங்களுக்கும் பொறுப்பேற்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வோம்.
நன்றி. ஒன்றபல்ல கரிசன ராஜகர்ண 7 மினிட்ஸ்.
கோமதி ஸ்தூதி சபத்துமினி. விசேஷம் அது மலிக் சமரவிக்ரம அமாத்துமாகி அமாத்தியான்சிங் இதிரிபத் கர்ண மெம்ம யோஜனாவ மங்கிதான் இதா வெதகத் அப்பே ரட்டே சங்வர்தனே வென தேவந்த வியாபுத்தியாக தமை ஜான் கீல்ஸ் ஆயத்தனே சினிமன் லைஃப் வியாபுத்தி ஏய் வெடகாட்டிது இதிரியட்ட கினியான்ன අපි සම්පූර්ණ සහයෝගය ලබා දෙන්න ඕන රජයක් විදිහට පෞද්ගලික අංශය දිරිමත් කරන්න. ඒ විදිහට රට පුරාම සංවර්ධන වැඩ කටයුතු වලට රජය මැදිහත් වෙලා රජයෙන් ලබා දෙන්න පුළුවන් ඒ සහනාධාර ඒ වගේම සහයෝගය ඒ ශක්තිය දැනුම විශේෂඥ දැනුම ලබා දීම රජයක වකීමක් හැටියට මම දකිනවා. ඒ හැම දෙයක්ම කරනකොට රජයේ ප්‍රධානතම වකීම තමයි රටේ ආරක්ෂාව සපයන එක. මොන ආයෝජකයෙක්වත් එන්නේ නැහැ තනින් තන බෝම්බ ගහනවා. මොන ආයෝජකයෙක්වත් එන්න අවස්ථාවක් නැහැ ඒ අයට මේ රටේ ආරක්ෂාව පිළිබඳව තහවුරු වීමක් නැත්නම්. හබ ඔබ දන්නවා 21 වෙනිදා අප්‍රේල් 21 වෙනිදා පාස්කු විරුද්ධ වෙච්ච සිද්ධියත් එක්ක මේක ජාත්‍යන්තර ත්‍රස්තවාදයට සම්බන්ධ සිදුවීමක්. මේ වගේම බෝම්බ ප්‍රහාර මේ ලෝකයේ ප්‍රධාන රටවල් වල ඇමරිකාව ජර්මනිය මහා බ්‍රිතාන්‍ය ප්‍රංශය ඩෙන්මාර්කයේ වගේ රටවල් වලටත් සිදු වුණා. දැන් අපි එතනින් එහාට යන්න අවශ්‍යයි. එතනින් එය එවැනි තත්ත්වයක් නැවතත් උදා නොවෙන්න තත්ත්වයකට අපි ඉදිරියට යා යුතුයි. ඒකට අපි ආරක්ෂක හමුදාවට අපි සහයෝගය ලබා දෙන්න ඕනේ. මේ මැයි මාසේ දෙවනි සතියේ වෙච්ච මේ ජාතිවාදී කෝලාහලය ආරක්ෂක අංශවලට සහයෝගය ලබා දීමක් නෙමෙයි. ඔබ දන්නවා මගේ දිස්ත්‍රික්කයේ මිනුවන් ගොඩත් එවැනි සිදුවීමක් වුණා. ආරක්ෂක අංශ අර පරීක්ෂණ කරන දේවල් සියල්ලම නතර කරලා ඒ අයට සිදු වුණා මිනුවන් ගොඩ ප්‍රදේශයට ගිහිල්ලා ඒ වගේම කුරුණෑගල් ප්‍රදේශවලට ගිහිල්ලා ආරක්ෂාව සාමය සලස්වන්න. ඒකින්ද මෙතනදී ජාතිවාදයක් අවුස්සලා මේ ත්‍රස්තවාදීන්ට ඕන දේ කරන එක නෙමේ අපේ වගකීම. අපිට මේ රට සාමාන්‍ය තත්ත්වයට ගෙන එන්න ඕන. ඒකට විපක්ෂයත් උදව් කරන්න ඕන. මෙතනදී ජනාධිපති අපේක්ෂකයව තෝරගන්න සටනක් නෙමෙයි. මේක රටේ ආරක්ෂාව තර කරන්න අපි සියලු දෙනා එකතු වෙන්න ඕන. පිට රටවල මේ වගේ සිදුවීම් සිදු වුණාම එතනදී බැලුවේ නැහැ දේශපාලන වාසියක් ගන්න. එතනදී බැලුවේ නැහැ වෙන විපක්ෂයේ මේ ආණ්ඩුව පෙරලන්න. මෙතන තියෙන தத்துவය තමයි ඇත්ත කතා කරනවා නම් රටේ මේ වගේ සිදුවීම් වෙන්න කැමැති කොටසක් ඉන්නවා විපක්ෂය. කැමැති කොටසක් ඉන්නවා. බෝම්බ ගහනවට කැමැති. ඉස්කෝල වහලවට කැමති ඒ කොටසක් ඉඳගෙන තමයි මේ මේ අවාසනාවන්ත තත්ත්වය උදා කරවන්නේ. එතකොට දැන් පෞගිය සති කීපෙම අපි රජයෙන් තීන්දුව කරාම පාසල් නැවත විවෘත කරන්න ඕනේ කියලා හමුදාව ත්‍රිමුදාව පොලිසිය සිළු දෙනා එකතු වෙලා දරුවන්ගේ දෙමව්පියන් ගුරුවරු විදුහල්පතිවරු සිළු දෙනාම එකතු වෙලා ළමයින්ගේ ආරක්ෂාව වෙනකොට කටයුතු කරනකොට ආණ්ඩු පක්ෂයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් හැටියේ මගේ ආසනේ දොම්පේ ආසනේ ඒ වගේම ගම්පහ දිස්ත්‍රික්කයේ අපි පොලිසිය ආරක්ෂා අංශකත් එකතු වෙලා අපි දැවැන්ත වැඩපිළිවෙලක් විදුහල්පතිවරුන් එක්ක කතා කරගෙන අපි සිදු කරා අපි රැස්වීම් ගණනාවක් තියලා පාසල් වලට ගිහිල්ලා අපි ඒ ආරක්ෂාව පිළිබඳව විශේෂ අවධානය යොමු කරා ඒ ඔක්කොම කරලා ඉවර වෙනකොට අද යනවා විදුහල් මේ රාජකීය විද්‍යාලයට විසාක විද්‍යාලයට ඇතුළු මේ ඉස්කෝල වලට අද යනවා ලකුණු දාගන්න අද දේශපාලනය කරන්න යනවා පාසලට ළමයින්ගේ තියෙන ආරක්ෂාවට තව බාධාවක් තමයි මේ ප්‍රභූවරු ගිහිලා කරන්නේ මේ මොකද්ද මේ කරන මේ දෙකයි පණේ දේශපාලනේ මේ කරන දෙකයි පණේ දේශපාලනේ අද පාසල් වලට යන විපක්ෂයේ මන්ත්‍රීවරු මේ ඒගොල්ලෝ ආරක්ෂාව සලසලා දීලා වගේ මේ පෞගිය සති දෙක තුනේම මේව වහලා දාන්න කුමන්ත්‍රණ කරපු අය අද යනවා පාසල් වල ඉස්සරහට ගිහිල්ලා වීරය වෙන්න හදනවා දෙමව්පියන් ඉස්සරහා මේ 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 දෙකයි පණයි දේශපාලනේ මේ කරන්නේ ඒකයි අද ඇත්ත తත්වය අද මේ මේ මන්ත්‍රීවරුන්ට වක්කීමක් තියෙනවා මේ ආණ්ඩු පක්ෂයේ අපිට විශාල වක්කීමක් තියෙනවා හැබැයි මේ මන්ත්‍රීවරුන්ට වක්කීම තියෙන්නේ යටින් වෙන කුමන්ත්‍රණයක් කරලා මේක ජනතාව දැනගන්න ඕන මේක ජනතාව දැනගන්න ඕන අද මේ මේ සති කීපෙම මේ විපක්ෂයේ මන්ත්‍රීවරු සමහර විදුහල්පතිවරු සමහර ගුරුවරුන් එකතු කරගෙන මේ කණ්ඩායම මේ රට අකර්මණ්‍ය කරන්න ඕන කණ්ඩායම එකට එකතු වෙලා අන්තිමට අපි ආරක්ෂාව
කරු මන්ත්‍රීතුමා විනාඩි දෙකක් තියෙනවා
තියෙනකොට ලොකු විශ්වාසයක් ඇති වෙලා අද ඉඳන් දරුවෝ ඉතා පැහැදිලිවම දරුවෝ එනකොට ලකුණු දාගන්න වීරය වෙන්න ඒ තුලින් දරුවන්ගේ නමින් ලොකු දේශපාලන වාසියක් ලබා ගන්න අද පාසල් වලට යනවා මෙන්න මේ මෙවැනි දේශපාලන තත්ත්වයක් අද උදා වෙලා තියෙනවා ඒ විතරක් නෙමේ දැන් දවස්වල කතා කරනවා විශ්වාස භංගයක් ගැන රිෂාඩ් බදුරුඩින් අමාත්‍යතුමාට විශ්වාස භංගයක් ඒ විශ්වාස භංගයක් කියන්නේ තනිකර මාධ්‍ය සංදර්ශන මේ විශ්වාස භංගයක් ගේන්න ඉස්සෙල්ලා අපි දැනගන්න ඕනේ නීතිය හා සාමය අමාත්‍ය ධුරේ කාළඟ තියෙන්නේ අතිගරු ජනාධිපති මෛත්‍රීපාල සිරිසේන මැතිතුමාගෙන් මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමාගා ඒ වගේම තමයි ආරක්ෂක අමාත්‍යවරයා හැටියට මේ රටේ ඉන්නේ මෛත්‍රීපාල සිරිසේන අතිගරු ජනාධිපතිතුමා එතකොට රිෂාඩ් බදුරුඩී නැමැතිතුමාවගේ යම් මේ ත්‍රස්ත ප්‍රහාරයට සම්බන්ධයක් තියෙනවා නම් මේ ඇමතිගම අයින් කරන්න නෙමෙයි අත්අඩංගුවට ගන්න ඕන ඒකයි කරන්න ඕනේ එහෙම පරීක්ෂණයක් කරලා අත්අඩංගුවට අරගෙන මෙන්න වැරදිකාරයෙක් කරා දැන් ඔබ කවුරුත් දන්නවා මේ දින 55ට පස්සේ අතිගරු ජනාධිපතිතුමා අපිට වඩා හොඳට මහින්ද රාජපක්ෂ මැතිතුමා ඇතුළු විපක්ෂ මන්ත්‍රීවරුන් ආශ්‍රය කරනවා ඉතින් මෙන්න මේ මේ කාරණා ටික කියන්නකෝ ජනාධිපතිතුමාට එතුමාගේ යටතේ ඉන්නේ නීති ආසාමයේ අමාත්‍ය ධුරය තියෙන එතුමා යටතේ ඉන්නේ ආරක්ෂක අමාත්‍ය අංශය තියෙන ගිහිල්ලා පරීක්ෂණයක් කරලා වැරද්දක් තියෙනවද නැද්ද කියන එක කියන්න මෙතන මේ විශ්වාස භංගයක් ගෙනල්ලා මේ 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 මාධ්‍ය සංදර්ශන පවත්වන්න නැතු ඒකයි කරන්න ඕනේද මේ මේ මේවා ජනතාව තව තවත් රවට්ටනවා
කරු මන්ත්‍රීතුමා කාලය අවසන්
රවට්ටනවා එහෙනම් කාලය අවසන්ින්ද මම මීට වඩා දීර්ඝ වශයෙන් ප්‍රකාශ කරන්නේ මම ඉතා පැහැදිලිවම කරනවා ඉතා පැහැදිලිවම කියනවා මේ රට අස්ථාව රටක් බවට පත් කරගන්න ඌමනාවක් තියෙන පිරිසක් ඉන්නවා අපි ඒකට ඉඩ දෙන්න ඕද නැහැ අපි සියලු දෙනා එකතු වෙලා අපි සියලුම දෙනා එකතු වෙලා මේ රට ඉදිරියට ගෙනියන්න මේ ඊළඟ මැතිවරණයේදී ඕන එක්කෙනෙක් ආණ්ඩු කරමු අපිත් ඉදිරිපත් වෙන්න අනිත් අයත් ඉදිරිපත් වෙන්න ඕන එක්කෙනෙක් ආණ්ඩු කරමු මොනවා කරන්න රටක් තියෙන්න ඕන ඒ මේ මෙතනින් එහාට ඉදිරියට යන්න අපි හැමෝම දේශපාලන පක්ෂපාත ભેදයෙන් තොරව ජාති ආගම් ભેදයෙන් තොරව ශ්‍රී ලාංකිකයන් හැටියට අපි ඉදිරියට යන්න අපි සහයෝගය සියලු දෙනාගෙන් ඉල්ලනවා බොහොමත් ස්තුතියි
බොහොමත් ස්තුතියි මන්ත්‍රීතුමා ගෞරව ශ්‍රීධරන්
கௌரவ குழுக்களின் பிரதி தவிசாளர் அவர்களே, இன்றைய தினம் பொருளாதார கருத்திட்டங்கள் தொடர்பான விடயத்திலே உரையாற்றுகின்ற அதே நேரம் கடந்த 2019 ஐந்தாம் மாதம் 18ஆம் தேதி எனது வீட்டின் மீதான இராணுவ சோதனை தொடர்பிலே நான் இந்த இடத்திலே ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன். கடந்த சனிக்கிழமை 2019 5/18ஆம் தேதி முல்லைத்தீவு மாவட்டத்தில் நடைபெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகளில் காலை நான் கலந்து கொண்டிருந்த சமயம் யாழ்ப்பாணத்தில் உள்ள எனது தற்காலிக இல்லமான 71A1 செட்டித்தெரு நல்லூர் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள முகவரியிலே காலை 9:27 எனது வீட்டுக்குள் நுழைந்த 4 இராணுவத்தினரும் 1 போலீசாரும் எனது மனைவி பிள்ளைகளை அச்சுறுத்தி வீட்டையும் வீட்டின் அறைகளையும் சோதனையிட்டுள்ளனர். நாட்டிலே தென்பகுதியிலே ஏதோ சம்பவம் நடந்திருக்கிறது, தீவிரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கிறது, ஆனால் இராணுவத்தினுடைய சோதனை நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் வடபகுதியிலே இருக்கின்ற எங்கள் மீதுதான் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் வீட்டில் நுழைந்த போது, இது பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுடைய வீடு என எனது மனைவி தெரிவித்திருந்த போதும் அதனையும் பொருட்படுத்தாது வீட்டின் அனைத்து அறைகளிலும் இருந்த புத்தகங்கள் உடுபுடவைகள் தனித்தனியாக எடுத்து 1.5 மணி நேரமாக சோதனையிட்டுள்ளார்கள். அதேவேளை எனது மூத்த மகனின் புத்தக அலுமாரியையும் அவரது ஆவணங்களையும் நீண்ட நேரமாக சோதனைக்குட்படுத்தியதுடன் தமிழீழ விடுதலை புலிகளின் ஆவணங்கள் சஞ்சிகைகள் புகைப்படங்கள் உள்ளனவா என்ற அடிப்படையில்
Please continue.
தமிழீழ விடுதலை புலிகளுடைய ஆவணங்கள் சஞ்சிகைகள் புகைப்படங்கள் உள்ளனவா என்ற அடிப்படையிலேயே விசாரணைகளையும் சோதனைகளையும் மேற்கொண்டிருந்தமை என்னையும் எனது குடும்பத்தையும் அச்சுறுத்துவதாகவும் எனக்கு விடுக்கப்பட்டுள்ள பயமுறுத்தலாகவுமே என்னால் பார்க்க முடிகிறது. தென்னிலங்கையில் ஏற்பட்ட தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து என்னுடைய வீட்டில் இவ்வாறு சோதனை நடாத்தப்பட்டிருப்பது எனது சிறப்புரிமையை மீறுகின்ற செயலாகும். கடந்த காலங்களில் கூட இவ்வாறான விசாரணைகளும் சோதனைகளும் எனது வீட்டிலும் அலுவலகத்திலும் பயங்கரவாத குற்றத்தடுப்பு பிரிவினராலும் இராணுவத்தினராலும் அரச புலனாய்வாளர்களாலும் மேற்கொள்ளப்பட்டிருந்ததையும் கடந்த 2011 3/7ஆம் தேதி நான் பாராளுமன்ற அமர்வுக்காக யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த வேளை அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியில் வைத்து இனந்தெரியாத நபர்களால் துப்பாக்கிச் சூட்டுக்கு உள்ளாக்கப்பட்டிருந்ததையும் தங்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். எனது சிறப்புரிமையை மீறும் வகையில் 2019 5/18ஆம் தேதி என்று நான் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பத்தில் மனைவி பிள்ளைகளை அச்சுறுத்தி எனது வீட்டினை சோதனைக்குட்படுத்தியுள்ளமைக்கு முறையான நீதியை பெற்றுத்தர ஆவண செய்யுமாறு கௌரவ சபாநாயகர் அவர்களை கௌரவ இந்த உயர்ந்த சபையினூடாக நான் கேட்டுக் கொள்கிறேன். மிக முக்கியமாக ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நாட்டினுடைய 225 பாராளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவனாக இருக்கிற பொழுது என்னுடைய இல்லம்தான் என்று தெரிந்த பிற்பாடும் எனது இல்லத்திற்குள் 4 இராணுவத்தினரும் 1 போலீசாரும் சென்று அங்கிருந்த எனது அலுமாரிகளிலே இருந்த உடுப்புகளை கூட புடவைகளை கூட வெளியிலே இழுத்து கொட்டி புத்தகங்களையும் இழுத்து அந்த புத்தகங்கள் சஞ்சிகைகளையும் பார்வையிட்டு மிக மோசமாக நடந்து கொண்ட ஒரு சோதனை நடவடிக்கையை நான் இந்த இடத்திலே பதிவு செய்வது என் மீதான ஒரு அச்சுறுத்தலாகவே அது தென்படுகிறது. குறிப்பாக இது தொடர்ச்சியாக நடைபெறுகிற விடயம். நான் இந்த பாராளுமன்றத்திற்கு வருகை தந்த பொழுது 2010ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டுக்குள் 6 தடவைகள் நான் 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த 6 தடவைகளும் என்னிடம் பலமான விசாரணைகள் விடுதலை புலிகளோடு சேர்த்து என் மீதான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அதேபோல 2011ஆம் ஆண்டு நான் பாராளுமன்ற அமர்வுக்காக 3ஆம் மாதம் 7ஆம் தேதி வருகிற பொழுது அனுராதபுரம் உடுக்குளம் பகுதியிலே வைத்து கோத்தபாய ராஜபக்சே அவர்கள் செயலாளராக பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலத்தில் அவருடைய ஏவலின் அடிப்படையில் தான் அவருடைய ஆக்களாய்தான் என் மீதான துப்பாக்கி பிரயோகமும் மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இதுவரை இந்த நாட்டிலே அதற்கான எந்த நீதியும் எனக்கான நீதிக்கான வழியும் இந்த நாட்டில் பிறப்பிக்கப்படவில்லை, கண்டுபிடிக்கப்படவும் இல்லை. குற்றவாளிகள் இந்த நாட்டில் இருந்தும் கூட, துப்பாக்கிகளை வைத்திருந்தவர்கள் இருந்தும் கூட, அதற்கான முழுமையான ஆதாரங்கள் இருந்தும் கூட இதுவரை அவர்கள் கைது செய்யப்படவோ தண்டனைக்குட்படுத்தப்படவோ இல்லை. அனுராதபுரம் நீதிமன்றத்திலே எனது வழக்கு விசாரணையிலே இப்பொழுதும் கிடப்பிலே இருக்கின்றது. அதற்கான நீதியை அந்த நீதிமன்றம் இன்னும் வழங்கவில்லை என்பதையும் நான் கவலையோடு இந்த உயர்ந்த சபையிலே சொல்லி வைக்க விரும்புகிறேன். இது மட்டுமல்ல, நான் இது தொடர்பாக சர்வதேச பாராளுமன்ற அமைப்புக்கு தெரிவித்திருந்தும் கூட ஜெனீவாவிலே இருக்கின்ற இன்டர்நேஷனல் பார்லிமெண்டேரியன் யூனிட்டுக்கும் இது தொடர்பாக எழுத்து மூலம் தெரிவித்திருந்தும் சர்வதேச மனித உரிமைகள் ஆணையத்துக்கு தெரிவித்திருந்தும் இதுவரை இந்த நாட்டிலே அந்த விடயங்கள் தொடர்பில் என் மீதான விசாரணைகள் தொடர்பில் தாக்குதல் தொடர்பில் நீதி கிடைக்காத ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவே நான் இருக்கிறேன். ஆனால் இப்பொழுது தென்பகுதியிலே நடைபெற்ற ஒரு தாக்குதல் நடவடிக்கைகளை மையமாக வைத்துக் கொண்டு யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற எனது தற்காலிக வாடகை வீட்டிற்குள் புகுந்து இராணுவம் இவ்வாறு சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டது என்பது இலங்கையிலே எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அது நடைபெறவில்லை. ஏன், இங்கு குற்றம் சாட்டப்படுகிற எந்த ஒரு அமைச்சர் மீதோ அல்லது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது கூட மேற்கொள்ளப்படவில்லை. ஆனால் என் மீது மட்டும் ஏன் அந்த இடத்தில் அந்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, அதற்கான காரணம் என்ன என்பதையும் என்னை அறிய முடியாமல் இருக்கிறது என்பதையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். இதேபோல கடந்த மாவீரர் தினம் நடைபெற்ற பொழுது 2018 மாவீரர் தின காலத்திலே மாவீரர் தினத்தின் பொழுது 2 போலீசார் வவுணதீவிலே கொல்லப்பட்டார்கள். 2018 11 மாதம் 30 கொல்லப்பட்ட போலீசாரை காரணம் காட்டி கதிர்காமத்தம்பி ராசகுமாரன் என்கிற 5 பிள்ளைகளின் தந்தை அஜந்தன் கைது செய்யப்பட்டார். அவர் பல கடுமையான சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு முன்னாள் போராளியான அவர் 6 மாதங்களுக்கு மேலாக அவர் சிறையில் இருந்து இப்பொழுதுதான் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அதேபோல அவரோடு ராசநாயகம் சர்வானந்தன் கச்சன் வீதி வட்டக்கட்சியைச் சேர்ந்தவரும் ஜோர்ஜ் நிரஞ்சன் என்கிற மட்டக்களப்பைச் சேர்ந்தவரும் கைது செய்யப்பட்டார்கள். ஆனால் இவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு இவர்கள் சொல்லாத விடயங்களை பொய் வாக்கு மூலமாக எடுத்து இவர்கள் சிறையில் இவ்வளவு காலமும் இருந்த பொழுது இப்பொழுது அண்மையிலே இந்த குண்டுவெடிப்புகளுக்கு காரணமாக இருந்த ஷஹரானுடைய சாரதியினுடைய வாக்கு மூலத்தை மையமாக வைத்து குற்றங்களற்றவர்கள் என அஜந்தன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அப்படியானால் இந்த நாட்டிலே 6 மாதங்களாக சித்திரவதைகளை அனுபவித்த 5 பிள்ளைகளின் தந்தையான அஜந்தன் அவர்கள் கருணாமத்தம்பி ராசகுமாரனுக்கு இந்த அரசாங்கம் என்ன நஷ்டஈடை வழங்க இருக்கிறது, இதற்கான நிவாரணம் என்ன, இவ்வாறு எத்தனை தமிழ் இளைஞர் யுவதிகள் எந்தவித கேள்வி நியாயம் இல்லாமல் சித்திரவதைகளுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். அண்மையில் கூட 720 அரசியல் நாட்டிலே இருக்கின்ற பல கைதிகளை விசாக் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதி விடுதலை செய்தார். ஆனால் அவரால் குற்றமற்ற முறையில் இராணுவம் போலீசார் புலனாய்வுத்துறையினரால் குற்றங்கள் சோடிக்கப்பட்டு இப்பொழுதும் சிறையில் இருக்கின்ற அரசியல் கைதிகள் தமிழ் அரசியல் கைதிகளில் ஒருவரை கூட விடுதலை செய்கிற ஒரு நல்லெண்ணம் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு வரவில்லை என்றால் இந்த மண்ணிலே நீங்கள் நல்லிணக்கம் பற்றி பேசுவதில் அல்ல இந்த நாட்டிலே இணக்க அரசியல் பற்றி பேசுவதில் இனங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வாய் கிளிய கத்துவதில் என்ன நியாயம் இந்த நாட்டிலே இருக்க போகிறது, இதெவ்வாறு இந்த நாட்டிலே ஒரு நீதியான சமுதாயத்தை கட்டி எழுப்ப போகிறது. இந்த வவுணதீவிலே நடந்த சம்பவத்தை தொடர்ந்து 2018 12 மாதம் 22 இந்த பாராளுமன்றத்தில் 2 பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அரியநேந்திரன் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அவர்தான் இந்த தாண்டியடி துயிலும் இல்லத்திற்கு வாகனத்தில் இவர்களை ஏற்றி வந்ததாக கடுமையாக அவர் 3 மணி நேரங்களுக்கு மேலாக அன்றைய தினம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதேபோல அவர் திரும்பவும் 2019 3 மாதம் 18 2வது தடவையாக அரியநேந்திரன் அவர்கள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவரிடம் திரும்பவும் கேட்கப்பட்ட விடயம் இந்த அஜந்தன் உட்பட்ட இந்த மூவரையும் தாண்டியடி துயிலும் இல்லத்திலிருந்து இவர்தான் வாகனத்தில் ஏற்றி சென்றதாகவும் ஏற்றி கொண்டு போனதாகவும் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு பிற்பாடும் சொல்லியிருக்கிறார்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அரியநிதன் அவர்களிடம், நீங்கள் இவர்களை கொண்டு சென்றதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது, நாங்கள் அவர்களையும் வைத்து விசாரிக்கிறோம் என்று. இவ்வாறு ஒரு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் கூட இந்த நாட்டிலே பொய் வழக்கிலே பொய் சாட்சியங்களை வைத்துக் கொண்டு யார் மீது தாங்கள் என்ன செய்ய விரும்புகிறோம் அல்லது யாரை நாங்கள் அடிமைகளாக்க விரும்புகிறோம் என்பதை இந்த நாட்டினுடைய டிஐடி அவர்கள் பயங்கரவாத குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரோ சரி அல்லது இராணுவ புலனாய்வு பிரிவினர் அல்லது சிஐடி என்கிற புலனாய்வு பிரிவினர் அனைவருமே தமிழர்கள் மீது இதனை செய்வதிலே மிக கவனமாக இருக்கிறார்கள். இதனைத்தான் அரியநேந்திரன் அவர்கள் மீதும் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே நேரம் சென்றவரிடம் தலைவர் பிரபாகரனுடைய பிறந்த நாளை கொண்டாடினார் என்ற காரணத்திற்காக இப்பொழுது அவசரகால சட்டம் கொண்டுவரப்பட்ட பிற்பாடு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் மாகாண சபை உறுப்பினருமான சிவாஜிலிங்கம் அவர்கள் மீதும் 4 சட்டங்களின் மீது வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது என்ன நியாயம்? இந்த நாட்டிலே எப்பொழுதோ நடந்த விடயத்திற்கு அந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டிய வழக்குகளை செய்திருந்தால், கைது செய்திருந்தால் அது நியாயமானதாக இருக்கும். ஆனால் அந்த காலங்கள் எல்லாம் போய் இப்பொழுது நாட்டிலே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றிருக்கிறது. இறந்தவர்கள் தமிழர்கள், தமிழ் கிறிஸ்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், ஒரு இரண்டாவது முள்ளிவாய்க்கால் போல தங்களுடைய இரண்டாவது இன அழிப்புக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் தமிழர்கள், முழுமையாக கொல்லப்பட்டவர்கள் இங்கே தமிழ் கிறிஸ்தவர்கள். அவ்வாறான ஒரு நிலையில் திரும்பவும் தமிழர்கள் மீதுதான் இந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது என்றால், இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் யாரோ இருக்கிறார்கள், இதற்கு பின்னால் ஒரு பெரிய சக்தி இருக்கிறது. இந்த நாட்டிலே தமிழ் பேசுகின்ற இஸ்லாமிய தமிழர்களும் தமிழர்களும் ஒன்றாக இருந்துவிடக்கூடாது, அவர்கள் ஒன்றாக இணைந்துவிடக்கூடாது என்பதில் தான் கூடுதலான கரிசனையை இவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் இது தெளிவாக காட்டுகின்றது. குறிப்பாக கூட அண்மையிலே குருநாகல் மாவட்டம் மற்றும் அதனோடு இணைந்த மேல் மாகாணத்தினுடைய பகுதிகளிலே முஸ்லீம் சகோதரர்கள் வாழுகின்ற பிரதேசங்களில் மிக பாரதூரமான அளவிலே அவருடைய பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே இவருடைய காரணம் என்ன, நோக்கம் என்ன, யார் மீது குற்றம் செய்யப்பட்டார்களோ, யார் குற்றம் செய்தார்களோ அவற்றை பற்றி பார்க்காமல் அந்த குற்றங்களை மறைத்து வைத்துவிட்டு அப்பாவி முஸ்லீம் சகோதரர்கள் மீது, அந்த இஸ்லாமிய சகோதரர்களுடைய பொருளாதார மையங்கள் மீது தாக்குதல் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன? இந்த நாட்டினுடைய இருக்கின்ற ஒவ்வொரு மறைமுகமாக இயங்குகின்ற பௌத்த சிந்தனையுடன் இயங்குகின்ற ஒருவருடைய நிலையம் என்ன? பௌத்த பிக்குமார், அதனை விட சிங்கள காடையர்கள் இணைந்து வந்து அந்த குருநாகல் மாவட்டத்திலும் அதனோடு இணைந்த பல இடங்களிலும் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு வன்மமான செயல்பாட்டை தெளிவாக காட்டுகின்றது. ஆகவேதான் ஒன்று, இந்த நாடு ஒரு சமாதானத்தை விரும்புகிறது என்றால், இந்த நாட்டிலே அமைதியும் சுபீட்சமும் நிலவ வேண்டுமானால் இங்கிருக்கிற இனங்கள் மதிக்கப்பட வேண்டும், இங்கிருக்கின்ற சுதேசிய இனங்களுடைய வரலாறுகள் சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், இந்த நாட்டிலே வாழுகிற இனங்களுடைய தனித்துவமும் தேசிய தன்மையும் மதிக்கப்பட்டால், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டுமே இந்த நாட்டிலே வாழுகின்ற மக்களுடைய உண்மைகளை, அவர்களுடைய வரலாற்று ரீதியான நியாயபூர்வமான எண்ணங்களை இந்த நாடு மதித்து நடந்ததாக வரலாறு வரும். தவிர்த்தால் இந்த நாட்டில் தொடர்ந்தும் இரத்த ஆறு ஓடுவதிலும், மக்கள் கண்ணீரோடு வாழ்வதிலும், இந்த மக்களின் நிம்மதியற்று வாழுகின்ற சூழலும் தொடர்ச்சியாகவே இருக்கப் போகிறது. இன்று ஒவ்வொரு முஸ்லீம் சகோதரர்களும் சந்தோகத்தோடு பார்க்கப்படுகிறார்கள். அவர்கள் வெளியிலே உலாவ பயப்படுகிறார்கள், பேசுவதற்கு பயப்படுகிறார்கள், அவர்கள் கருத்துக்களை சொல்ல பயப்படுகிறார்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். இந்த நிலைமைகளில் கூட அவர்களுடைய வாழ்க்கை என்ன, எதிர்காலம் என்ன என்கிற ஒரு கேள்வி அவளுக்கு முன்னால் இருக்கிறது. இதே வகையான பிரச்சனைகளையும், இதே வகையான வலிகளையும், இதே வகையான சோதனைகளையும் தமிழர்கள் சந்தித்தவர்கள். அவர்கள் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய பூர்வீக நிலங்களை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய தமிழ் தேசிய அடையாளத்தை இழந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த மண்ணிலே வாழ முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் கூட இன்று இந்த பாராளுமன்றத்திலே பொருளாதார செயல் நுணுக்கங்கள் பற்றிய ஒரு கருத்திட்டம் பற்றிய விடயங்கள் தான் ஆராயப்படுகிறது. ஆனால் இந்த நாட்டிலே யுத்தம் முடிந்து 10 ஆண்டுகள் சமாதானம் பேசப்படுகிற பொழுது நான் கேட்கிறேன், இதுவரை வடக்கிலே கிழக்கிலே அரசாங்கத்தினால் ஒரு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கிறதா? யுத்தத்திற்கு முதல் 1980களிலே வடக்கிலும் கிழக்கிலும் எத்தனை தொழிற்சாலைகள் இருந்தன? கிழக்கு மாகாணத்திலே ஒரு பிரபல்யமான, உலகத்திலே கவரப்பட்ட ஒரு காகித தொழிற்சாலை வாழைச்சேனையிலே இயங்கி வந்தது. அதே போல ஒட்டி சுட்டான் ஓட்டி தொழிற்சாலை இருந்தது. யாழ்ப்பாணத்திலே காங்கேசந்துறை சீமெந்து தொழிற்சாலை இலங்கையில் மட்டுமல்ல உலக நாடிலும் சீமெந்துக்கு பெயர் போன ஒரு தொழிற்சாலையாக இருந்தது. பரந்தன் ரசாயன தொழிற்சாலை இருந்தது. இவ்வாறான இந்த தொழிற்சாலைகள் எல்லாம் மூடப்பட்டிருக்கிற ஒரு சூழலில் இந்த நாடு 10 ஆண்டுகளை கடந்து வந்திருக்கிறது. போர் முடிந்திருக்கிறது, பொருளாதாரத்தை கட்டியெழுப்புகிறோம், வளர்க்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எல்லாம் இன்று எதை செய்திருக்கிறார்கள், எதை சாதித்திருக்கிறார்கள்? ஒரு அரச ரீதியாக ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அதனூடாக அந்த இளைஞர் யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறதா? செயல் நுணுக்க பொருளாதாரம் என்பது யாருக்கு உரியது? இந்த நாட்டில் இருக்கின்ற ஒரு பகுதி மக்களுக்கு தான் அந்த செயல் நுணுக்க பொருளாதாரம் தேவையானதா? அப்படியானால் இந்த நாட்டிலே இன்னொரு பகுதி மக்கள் யுத்தத்திற்கு பிற்பாடு அவர்கள் இந்த நுண்ணிதி கடன்களூடாக செத்து போயிருக்கிறார்கள். அவருடைய பொருளாதாரங்கள் சுரண்டி எடுக்கப்படுகிறது. இருக்கின்ற வடக்கிலும் கிழக்கிலும் இருக்கிற பல லீசிங் கம்பெனிகள், காப்புறுதி கூட்டு தாபனங்கள், அரச வங்கிகள் கூட அவர்களிடம் இருக்கிற நிதியை கவர்ந்து இழுப்பதிலும் அவர்களை அந்த நிதியை தங்களுடைய இருப்பிலே வைத்துக் கொள்வதிலும் தான் அதிக கவனம் செலுத்துகின்றன. ஆனால் அங்கே இருக்கின்ற இளைஞர் யுவதிகளுக்கான வேலைகளை உருவாக்குவதில் அல்ல ஒரு வேலை உலகத்துக்குள் அவர்களை கொண்டு செல்வதில் இந்த நாட்டிலே எந்த திட்டங்களும் இங்கிருக்கின்றவர்களால் முன்வைக்கப்படவில்லை, இந்த அரசாங்கங்களால் முன்வைக்கப்படவில்லை என்பதுதான் உண்மையானது. ஆகவே பொருளாதாரம் என்பது வெறும் பேச்சளவில் இருக்க முடியாது. பொருளாதாரம் வருமானங்களை நோக்கியதாக இருக்க முடியாது. அங்கு இருக்கின்ற மக்களுடைய வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடியதாக இருக்க வேண்டும். இன்று வடக்கிலும் கிழக்கிலும் பார்த்தால் அரச நிறுவனங்களில் கூட, அரச காரியாலயங்களில் கூட, வங்கிகளில் கூட பணிபுரிகின்றவர்கள் பெருமளவிற்கு சிங்கள உத்தியோகத்தர்களை தென்னிலங்கையிலிருந்து அனுப்பி வைக்கிறார்கள். இன்னும் அதற்கான மாற்றங்கள் செய்யப்படவில்லை. பல தடவைகள் பேசியும் பல தடவைகள் இந்த இடத்திலே எடுத்து கூறியும் கூட அந்த மாற்றங்களை கொண்டு வருவதற்கு அரசாங்கத்தினால் நல்லெண்ணங்கள் பூத்தப்படவில்லை என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். ஆகவே பொருளாதாரத்தை கட்டியெழுப்புதல், செயல்நுணுக்கத்தினூடாக பொருளாதாரத்தை வளர்த்தல், பொருளாதாரத்தில் நாங்கள் மாற்றத்தை கொண்டு வருகிறோம் என்ற விடயங்கள் எல்லாம் அந்த மக்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை கொண்டு வரும் என்பதல்ல. ஆகவேதான் இந்த இடத்திலே தெளிவாக நாங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். வெறுமனே வாய் வழியாக பேசுகின்ற பொருளாதார திட்டங்கள் அவை அந்த மக்களை வளர்ந்து வருகின்ற ஒரு வேலை உலகுக்குள் நல்ல மனிதர்களாக உருவாக்க முடியாது. குறிப்பாக பரந்தனிலே கூட சோலார் பவர் மற்றும் மின் பவர் ஊடாக மின்சாரங்களை பெறுவதற்கான திட்டங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் அங்கே இருக்கின்ற பாரம்பரிய வரலாற்று ரீதியான மணல் பூமி, இயற்கையாக வாழுகின்ற மக்கள், அந்த பூனகிரி கௌதாரி முனை பகுதியில் இருக்கின்ற மக்களை அடியோடு அந்த இடத்திலே இருந்து இடம்பெயர்த்து அவர்கள் வாழ முடியாதவாறு அவருடைய வளங்களை சுரண்டுகின்ற அடிப்படையில் தான் இந்த பொருளாதார தொழில்நுட்பங்கள் அங்கு கொண்டு வரப்படுகிறதா? அப்படியானால் அந்த மக்கள் எங்கே செல்வது? இன்று கூட அவர்கள் செய்வதறியாது திகைத்து நிற்கிறார்கள். காரணம் அந்த இடத்தில் இருக்கின்ற வளங்களை சுரண்டுதல் என்ற அடிப்படையில் தான் அந்த பொருளாதார திட்டங்கள் வகுக்கப்படுகின்றன. இவற்றை விடுத்து அந்தந்த பிரதேசங்களில் இருக்கிற மக்களுடைய வளங்களையும் அவர்களுடைய பொருளாதார அடிப்படைகளையும் மையமாக வைத்து அதன் அடிப்படையில் இந்த பொருளாதார செயல்நுணுக்கங்களை அரசாங்கம் கொண்டு வர தவறினால் மீண்டும் மீண்டும் இந்த நாட்டிலே இன ஒற்றுமை பற்றி பேசுவதிலும் இனத்தினுடைய இருப்பு பற்றி பேசுவதிலும் எந்த நியாயமான அர்த்தங்களும் இருக்கப் போவதில்லை. ஆகவே நாட்டிலே நடந்து முடிந்த தீவிரவாத தாக்குதல்கள் என்பது ஒரு பக்கம் சார்ந்ததாக அல்லது ஒரு இனத்தை வஞ்சிக்கப்படுவதாக, பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்ந்தும் அந்த இனங்கள் பாதிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது. நீதி கண்டறியப்பட வேண்டும், உண்மை கண்டறியப்பட வேண்டும், நீதி நிலைநாட்டப்பட வேண்டும். அதனூடாகத்தான் உண்மைகள் வெளியிலே கொண்டு வரப்பட வேண்டும். அதை விடுத்து ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சொல்லுவதிலோ அல்லது இன்னொரு அளவிலே சிறிய தேசிய இனங்களை அவருடைய உரித்துக்களை குரல் வளைகளை நசுக்குவதிலோ இந்த நாட்டிலே நீதி நிலைநாட்டப்படுவதாக நான் அறியவில்லை. இந்த நாடு எப்பொழுதும் ஒரு சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படைகளைத்தான் ஒவ்வொரு சிங்கள தலைவர்களும் கொண்டிருக்கிறார்கள். அப்படியானால் இது ஒரு சிங்கள பௌத்த நாடுதான் என்று நீங்கள் நினைத்தால் எவ்வாறு ஏனைய இனங்கள் உங்களோடு ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? எவ்வாறு இந்த நாட்டிலே அவருடைய வாழ்க்கை அமையக்கூடும்? அவர்கள் எவ்வாறு சேர்ந்திருக்க முடியும்? அவர்களுடைய மதங்களை மதிக்கின்ற தன்மை இந்த நாட்டில் இல்லாமல் போனால், அவர்களுடைய கலாச்சாரங்களை மதிக்கிற தன்மை இல்லாமல் போனால், அவருடைய மொழிகளை அங்கீகரிக்கிற தன்மை இல்லாமல் போனால், அவருடைய பூர்வீக வரலாற்று நிலங்களை அங்கீகரிக்கிற நிலைமை இல்லாமல் போனால், அவருடைய தேசிய அடையாளங்களை அவருடைய அங்கீகரிக்கின்ற தன்மை இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவருக்கும் வர தவறினால் இந்த நாடு தொடர்ந்தும் ஒரு இரத்த கலரியை சந்திப்பதை தவிர வேறு எதுவும் இந்த நாட்டில் இருக்க முடியாது. அதனை மாற்ற வேண்டுமானால் முதலில் இந்த நாட்டில் இருக்கின்ற உங்களிடம் இருக்கிற உள்ளங்களை தூயதாக மாற்றுங்கள். அதனூடாக இந்த நாட்டிலே நல்லிணக்கம் சமாதானம் பற்றி பேசுங்கள். அப்பொழுதுதான் ஒரு முன்னேற்றத்தை பற்றி நோக்கவோ நகரவோ முடியும் என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன்.
Mr. Maruf, you have 7 minutes.
Bismillah ar-Rahman ar-Rahim. இன்று அபிவிருத்தி உபாய முறைமைகள் மற்றும் சர்வதேச அமைச்சின் ஊடாக கொண்டு வரப்பட்டிருக்கின்ற செயல் நுணுக்க அபிவிருத்தி கத்திட்ட சட்ட மூலத்தின் மீது பேசுகின்ற போது இந்த சபையிலே ஒரு சமூகத்தின் மீதான ஒரு பழியை சுமத்துகின்ற, இதனை பயன்படுத்திக் கொண்டு சுமத்துகின்ற முன்னாள் அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே நான் இதனை எனது உரையை எடுத்திருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும், எங்களுடைய முன்னாள் அமைச்சர் பந்துல குணவர்தன் அவர்கள் இங்கு பேசுகின்ற போது கூறினார், கைத்தொழில் வாணிபத்துறை அமைச்சுக்கும் இந்த தொழில் அமைச்சுக்கும் அல்லது நீண்ட நெடுநாளைய புனர்வாழ்வு அமைச்சுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்ற அடிப்படையில் பேசுகின்ற போது ஒன்றை மட்டும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியும் இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியும் முன்னாள் அரசாங்கத்தினுடைய அமைச்சர் டலஸ் அழகப்பெரும் அவர்களும் கடைசியாக அவர் கூறுகின்ற போது கூறினார், இந்த அமைச்சு 7 பேருக்கு கொடுக்கப்பட்டதை கண்டிருக்கின்றேன். தற்பொழுது கொடுத்திருக்கின்ற ரிஷாட் பதிலுக்கு அந்த அமைச்சை கொடுத்ததன் மூலம் நல்ல முறையிலே இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை தொழிற்பயிற்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவர் என்பதை அவர் தெளிவாக கூறினார். மட்டக்கிழப்பிலே 2 வருடங்களுக்கு முன்னர் ஜனாதிபதி அவர்கள் கூறினார்கள், எங்களுடைய அமைச்சரவையிலே ஒரு சிறந்த அமைச்சராக நான் எங்களுடைய ரிசார்ட் அமைச்சர் அவர்களை கண்டிருக்கின்றேன் என்று கூறினார். இந்த நாட்டிலே இருக்கின்ற பல அமைச்சர்களுடைய செயல்பாடுகளிலே அவர் மிக திறமை மிக்கவராக நஷ்டப்பட்ட நிறுவனங்களை எல்லாம் அவர் நயத்துக்குரிய நிறுவனங்களாக மாற்றிய வரலாற்றை இங்கு கூறினார். இங்கு எங்களுடைய கௌரவ விமல் வீரவங்ச பாராளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய சகோதரர் திலான் பெரரா அவர்கள் எங்களுடைய மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல குற்றச்சாட்டுகளை எங்களுடைய அமைச்சர் மீது சுமத்தினார்கள். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்ற வகையிலோ அல்லது அமைச்சர் என்ற வகையிலோ அல்ல, ஒரு முஸ்லீம் சமூகத்தினுடைய தலைவராக இன்றிருக்கின்ற எத்தனையோ தலைவர்களுக்கு மத்தியிலே 22 லட்சம் முஸ்லீம்கள் தாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு சிறந்த தலைவராக இருக்கின்ற அமைச்சர் ரிஷாட் பதூதீன் அவர்கள் மீது சுமத்தப்படுகின்ற 10 குற்றச்சாட்டுகளுக்கும் அவர் நல்ல முறையிலே நீங்கள் வாசித்து புலங்கிக் கொள்ளக்கூடிய முறையிலே அவர் பதிலை உருவாக்கி இருக்கின்றார். இதனை நான் இந்த சபையிலே நான் இங்கு எனது பேச்சிலே எனது ஹேண்ட் ஷாட்டிலே இணைத்துக் கொள்ளுமாறு உங்களை கேட்டுக் கொள்கின்றேன். ஏன் நான் இதனை உங்களுக்கு கூறுகின்றேன் என்றால், எதிர்காலத்திலே முஸ்லீம் சமூகத்தினுடைய வாக்குகளும் முஸ்லீம் சமூகத்தினுடைய ஆதரவும் 2 கட்சிகளுக்கும் தேவையானதுதான். முன்னி அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்காக வேண்டி நீங்கள் சமர்ப்பித்திருக்கின்ற இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை ஒரு பாராளுமன்றத்திலே முறைமைக்குரியது. அது முறைப்படியாக சபாநாயகரும் எங்களுடைய கௌரவ பிரதம மந்திரி அவர்களும் இதனை முறைப்படி விசாரித்து இதில் குற்றம் காணப்பட்டால் எங்களுடைய அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக கூறுகின்றார், எனது பதவியை விட்டு நான் ராஜினாமா செய்து விடுவேன் என்று. அது மட்டுமல்ல, அந்த தலைமைத்துவம் பிள்ளை என்றால் நாங்களும் எங்களுடைய அமைச்சு பதவிகளை ராஜினாமா செய்வோம். ஆனால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, தமிழ் பேசும் உறுப்பினர்கள் என்ற வகையிலே நான் எங்களுடைய உறுப்பினர்களுக்கு, எனது நண்பர் வியாழேந்திரனுக்கு, என் நண்பர் சிவசக்தி ஆனந்தன் போன்றவர்களுக்கு நல்ல செய்தி ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் நல்ல முறையிலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்ற விடயங்கள் உண்மையானவையா என்பதை பற்றி உங்களுடைய நண்பர்கள் அவர்கள் எங்களுடைய அமைச்சர்கள் ஆளுநர்களிடம் நேரடியாக நீங்கள் கலைக்க வேண்டும். அவர்களிடம் இருந்து தெளிவு பெற்ற பின்பர் அதில் பிழை என்று இருந்தால் நீங்கள் அதற்கு என்னை பொறுத்தவரையிலே ஒரு நண்பனாக உங்களுக்கு ஒரு ஆலோசனையை வழங்கினேன். ஒரு
கௌரவ உறுப்பினர்களே, என்னுடைய பெயரை கௌரவ அமைச்சர் அவர்கள் கூறியபடினால் கௌரவ அமைச்சர் ரிஷாத் பதீன் அவர்களுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திலே நாங்கள் ஏன் கையொப்பமிட்டோம் என்ற விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் என் பெயரை கூறி அப்படினால் இழப்பை சந்தித்திருப்பவர் நாங்கள். இப்பொழுது ஒரு சில முஸ்லீம் அரசியல்வாதிகள் மீதான குற்றச்சாட்டுகள் வருகிறது, ஆகவே அவை விசாரிக்கப்பட வேண்டும். ஆகவே விசாரிக்கப்பட்டு அந்த
எங்களுடைய
சகோதரருக்கு
அமைச்சர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கின்றார்கள்
எங்களை,
அதற்கான பதிலை நான் சொல்ல
காத்திருக்கிறேன்.
அதே போன்று கௌரவ பிரதம மந்திரி அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு முறைப்படியான நடவடிக்கை எடுப்போம், குற்றம் காணப்பட்டால் அவருடைய பதவியை விட்டு ஒதுங்குங்கள் என்று கூறுவோம். 21ஆம் தேதி கடந்த மாதம் நடைபெற்ற அந்த அனர்த்தம் கிறிஸ்தவ சமூகத்தை மட்டுமல்ல முஸ்லீம் சமூகத்தையும் ஒரு சகோதர இனம் பாதிக்கப்பட்டு விட்டது என்பதிலே நாங்கள் வேதனையோடு இருக்கின்றோம். எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஜோன் அமரத்துங்கோவிலிருந்து, நிரோசன் பிரேராவிலிருந்து, ஹெக்டர் அப்புகாமியிலிருந்து அனைவரும் பொறுமை காத்தார்கள், அவருடைய சமூகத்தை வழிநடத்தினார்கள். எந்த ஒரு கிறிஸ்தவ மகனும் எந்த ஒரு கிறிஸ்தவ பாராளுமன்ற உறுப்பினரும்
இந்த சபையிலே முஸ்லீம் சமூகத்தை இழிவுபடுத்தவில்லை. அவர்கள் அவர்களை நல்ல முறையிலே சகோதரர்களாக்கினார்கள். ரஞ்சித் மல்கம் அவர்கள் அவர் மிக தெளிவான முறையிலே அந்த மக்களை வழிநடத்தினார். முஸ்லீம் சமூகம் கடந்த 1915 இதுவரை பல கலவரங்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும், பள்ளிகள் அழிக்கப்பட்டாலும், உயிர்கள் பறிக்கப்பட்டாலும், காயப்படுத்தப்பட்டாலும், நாங்கள் எங்களுடைய சகோதர சமூகத்தை பழிவாங்கவும் இல்லை, அதற்கான யுத்தத்தை புரியவும் இல்லை. அன்றைய நிகழ்ச்சியிலே ஒன்றை மட்டும் நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நாமல் குமார அமித் போன்றவர்கள் கடந்த கால கலவரங்களில் பின்னணியாக இருந்தவர்கள் என்று கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். நல்ல முறையிலே உங்களுக்கு தெரியும், 21ஆம் தேதிக்கு பிறகு எதிரணியிலே இருந்த முக்கிய தலைவர்கள் 13ஆம் தேதியை பற்றி கூறினார்கள். அந்த 13ஆம் தேதி அவர்களுக்கு தெரியும், நல்ல முறையிலே திட்டமிடப்பட்டு செய்யப்பட்ட ஒரு தாக்குதல் தான். எங்களுடைய பள்ளிவாசல்கள் அசங்கப்பட்டது மட்டுமல்ல, சிறுநீர் கழித்து குருவான்களை எழுத்து எங்களுடைய மனத்தை வேதனைப்படுத்தினாலும் கூட நாங்கள் இன்னல்லாஹுமா சாபிரீன், பொறுமையாளர்களுடன் இறைவன் இருக்கின்றான் என்ற வாசகத்தை நாங்கள் புரிந்து கொண்டவர்கள். நாங்கள் சகோதர இனத்தோடு 1000 வருடம் சிங்கள மக்களோடு, பௌத்த சமூகத்தோடு, இந்து சமூகத்தோடு, தமிழ் மக்களோடு, கிறிஸ்துவ சமூகத்தோடு நாங்கள் ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றோமே ஒழிய, இந்த நாட்டில் ஐக்கியத்தை பற்றி, இந்த நாட்டினுடைய எதிர்காலம் பற்றி, எங்களுடைய இதில் பாதிக்கப்பட்டிருக்கின்ற சர்வதேச வியாபாரம் பற்றி யாருமே இங்கே பேசவில்லை. ஒரு ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற நோக்கத்தோடு அல்லது எமது சமூகத்தின் மீது எங்களுடைய இஸ்லாத்தை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் அல்லது முஸ்லீம் பயங்கரவாதிகள் என்று கூறுகின்றீர்கள். இஸ்லாத்திலோ முஸ்லீம்களிடத்திலோ பயங்கரவாதம் இல்லை, அது ஐஎஸ் என்பது ஒரு பயங்கரவாத இயக்கம், அவர்கள் பூண்டோடு ஒழிக்கப்பட வேண்டும். ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர்களுடைய தலைமையிலே 3 வருடங்களுக்கு முன்னர் காத்தாங்குடியில் 3000 பெண்கள் அவர்கள் வீதியிலே போராடினார்கள். ஐஎஸ் இயக்கத்தைச் சேர்ந்த சஹ்ரானை கைது செய்யுங்கள் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஒரு நிமிஷம், இதற்கு பிறகு நடந்து முடிந்த சம்பவத்திற்கு பிறகு 10 நாட்களிலே முஸ்லீம் சமூகம் அந்த ஐஎஸ் இயக்கத்தோடு தொடர்புடைய அனைவரையும் காட்டிக் கொடுத்தார்கள். இன்னும் அவர்களை அடியோடு ஒழிக்க வேண்டும், நமது சமூக ஐக்கியத்தை உருவாக்க வேண்டும். மீண்டும் நாங்கள் மாறி மாறி வந்த அரசாங்கங்களுக்கு வாக்களித்தவர்கள் நாங்கள். முஸ்லீம் சமூகம் ஒரு தீர்மானத்துக்கு வருகின்ற போது நீங்கள் முஸ்லீம் 22 லட்சம் மக்களும் மதிக்கின்ற ஒரு தலைவனை அவமானப்படுத்த வேண்டாம் என்று கூறி எனது உரையோடு இதனை ஹேண்ட்ஷாட்டில் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி.
தேங்க்யூ.